ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
குஞ்சரம் என்றால் யானை, கன்று என்றால் யானை கன்று, யானை குட்டி. இங்கு விநாயகரை குறிக்கக்கூடிய சொல்லாக வருகிறது, யானை முகத்தை உடையவர் என்பதனாலே. எனவே யானைக்கு யானை கன்று என்றுதான் சொன்னாரே தவிர யானை முகத்தான் என்று சொல்லலை. ஏனென்றால் எம்பெருமானால் சொல்லப்படுவதுதான் ஞான உபதேசம். அவருடைய ஞான உபதேசத்தை தருபவன் தான் ஆச்சாரியன். எனவே விநாயக பெருமானை என்றால் காணாபத்தியம் என்ற நிலைக்கு ஆளாய் விடுவோம். இது சைவத்தின் அடிப்படை. காணாபத்தியம் என்ற நிலையில் விநாயக பெருமானை வழிபடுகிற சமயத்திற்கு காணாபத்தியம் என்று சொல்லுவோம். எனவே அந்த மதத்திற்குரிய நிலையில் இதை கொண்டு சென்று விடக்கூடாது என்ற நிலையில் தான் இது ஒரு புத்துறையாக நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய புரிஞ்சுக்காக சொல்றேன், இது சொன்னா தப்புன்னு சொன்னா சொன்னவோ சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா இதையும் சொல்லினா இருக்கிற ஒண்ணும் புரியாது நினைச்சு போயிடுவேன். நீங்க இப்போ சொல்ற போது புரியுது சார், பின்னாடி போனா ஒண்ணும் புரியல சார். சித்தாந்தம் இப்ப இருக்கு. இப்ப சித்தாந்தத்துல படிச்சுட்டு போறவங்கிட்ட கேட்டீங்கன்னா பெரியவங்கள்ட்ட, சார் நீங்க சொல்ற போது நல்லா புரியுது, அப்புறம் வீட்டுக்கு போனா இன்னும் பஸ்ல ஏறினாவே புரிய மாட்டேங்குது, என்ன சொன்னீங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதுதான் இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஒன்றை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முதல் வெண்பாவே, குரல் வெண்பாவே, நாம் இறைவனுடைய திருவருளை நாளும் வேண்டினால் நன்னின். ஞான கன்று என்பது நம்முடைய விநாயக பெருமானை குறித்தாலும், ஞான கன்று என்பதனாலே, குஞ்சரக்கன்று என்பதனாலே இறைவனுடைய அம்சம்தான் விநாயக பெருமான் என்பதை நினைவுபடுத்தி, அவர் சொன்னா அது அம்மா சொன்னான்னு தோழி சொன்னான்னு எல்லாம் ஒண்ணுதானே, தோழி தானே வெற்றி போறான். இப்ப அதனால அதே வெற்றின்னு வச்சுக்க வேண்டியதான். எல்லாம் அந்த ஆட்கள் சொன்ன சட்டசபை ஆட்கள் தான் வந்திருக்கான். அதனால அம்மா அம்மா சொன்னா சரிதான், தோழி சொன்னாலும் சொன்னா சரிதான், அதனால சிவபெருமான் சொன்னாலும் சரிதான், விநாயக பெருமான் சொன்னாலும் சரிதான். அவா இல்லாம இவா இல்ல, இவா இல்லாம அவா இல்ல. ஞான கன்று குஞ்சரக்கன்று நன்னி. கலை ஞானம் கற்கும் சரக்கன்று தான். நீ சும்மா மனப்பாடம் பண்றதுக்குள்ளது மணிவா திருவாதத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி சிவஞான பதத்தை மனப்பாடம் பண்ணா மட்டும் சிவஞான பதம் புரிஞ்சிடாது. மணிவாசகர் பாடலையும் மனப்பாடம் பண்ணலாம். ஏன்னா சொல்லிய வாட்டின் பொருள் நடராஜ பெருமான். சொல்லிய வாட்டின் பொருள்னு சொன்னார்னா என்ன பொருள், சொல்லிய வாட்டின் மீனிங் சொல்வார்னு அர்த்தம் இல்ல, சொல்லிய வாட்டின் பொருள் தெரிந்து இல்ல, சொல்லிய வாட்டின் உணர்ந்துதான். தெரிஞ்சுனா மீனிங் தெரிஞ்சுட்டு படிச்சா என்னைக்கு படிக்கிறது சிவராணத்து முழுக்க, அவ்வளவுதான். ஒருபாடு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே முடிஞ்சு போயிடும், நம்ம வாய்ஸே முடிஞ்சிடும். அதுக்கு வரம் தெரியுது, தெரியணும். என்னன்னா இந்த பாட்டு எல்லாம் எங்க நடராஜர் சொல்ற பாட்டு, இத சொன்னா நடராஜர் திருவருள் கிடைக்கும். சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து கேட்க மணிவாசர் கேட்கலாம், நீ பாடின பாட்டுக்கு என்னையா பொருள்னார், அவர் தான் பொருள்னார், நடராஜ பெருமான் தான் பொருள்னார். எனவே பொருள் தெரிந்து என்பதனால கற்கும் சரக்கன்று கான். ஏதோ மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே பரீட்சை எழுதி சித்தாந்த பண்டிதம் சித்தாந்த ஞானம்னு பட்டம் வாங்குறதுனால இது கிடைச்சிடாரு. கற்கும் சரக்கன்று கான். அவரை நாள்தோறும் வணங்குகிற பொழுது அவருடைய திருவருள் கிடைக்குமானால், இறைவனுடைய திருவருள் கிடைக்குமானால் கலைஞானத்தை படிக்கலாம். அடுத்த பத்து பாட்டு பதி முது நிலை. பதி என்றால் நான் முன்னமே சொன்னேன், நம்மை காக்கின்ற. நான் சாதாரணமா சொல்ல இந்த காத்தலாக இருக்க பதி என்பதற்கு காத்தல் பதிதல் பதிந்திருக்க எல்லா இடத்திலும் பதிந்திருக்கிறவன் என்றும் பொருள் சொல்வார்கள். ஆனால் பதி என்பது காத்தல், நம்மை காப்பதுதான். ஏனென்றால் நாம் வாழ்வதும் நாம் பிறப்பதும் நம்முடைய வினையினுடைய பலன். இறைவனாக நம்மை தோற்றுவிக்கவில்லை. நாம போன பிறவியில என்ன பாவம் புண்ணியம் செஞ்சோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த பிறவியில இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த உடம்பு நமக்கு தரப்படுகிறது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் இந்த உடம்ப தள்ள, அது சத்தியத்துக்கும் சித்தாந்தத்துல மறந்துடும். நம்ம அப்பா அம்மா இரண்டு பேரும் சேர்வதனாலே அணுக்கள் தோண்டி நம்முடைய உடம்பு தோண்டிட்டு என்று கொள்ளக்கூடாது. அப்படின்னா பிறந்த அம்மா வகுத்துல பிறந்த கருவறையில பிறந்த நாலு பேர் ஒன்னா இருக்கிறோமா? இப்ப இங்க இருக்கிறவர்கள எத்தனை பேர் அண்ணன் அண்ணனோட சண்டை போட்டு உட்காந்துருப்போம், தம்பியோட சண்டை போட்டு உட்காந்துருப்போம், அக்காவோட பேசாம இருப்போம். ஏன்னா அக்கா குணம் வேற, நம்ம குணம் வேற, அண்ணன் குணம் வேற, நம்ம குணம் வேற. ஒரு செடியில பூக்குற பூ அப்படியா இருக்கு, மல்லிகைப்பூ பூத்தா ஒரு செடியில எல்லா பூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே வாசனை தான். அப்ப அது பெற்றது பூவேன்னு சொல்லலாம். நம்ம அம்மா அப்பா தான் நம்ம பெற்றான்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோமா? அக்கா காரி பேசவே மாட்டா, தங்கச்சிக்காரி ஊரே வித்துட்டு வந்துருவா. அப்ப என்ன செய்யறது? அப்ப கருவறையில் பிறக்கக்கூடிய நாம் தாய் தந்தையரால் மட்டும் உற்பத்தி செய்யப்படவில்லை, அவர்கள் நம்மை காக்கிறவர்கள் சார்ந்ததன் வண்ணம். ஆனால் நமக்கு தரக்கூடிய உடம்பு தனு கரண புவன போகங்கள் இறைவன் தருவது. எனவேதான் திருவாசகத்தில் முதல் மாதத்தில் இருந்து பத்தாவது மாதம் வரை இந்த குற்றங்களை நீக்கி இறைவா எங்களை காப்பாற்றினாய் என்று கருவறையில் இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பை காக்கக்கூடியவன் இறைவன் என்பதை காட்டினார். சுமக்குற தாய்க்கு கூட தெரியாது ஆணா பெண்ணா என்று, சுமக்குன்ற தாய்க்கு தெரியாது குழந்தைக்கு பசிக்குதா பசிக்கவில்லையா என்று. அப்படியான எப்படி உற்பத்தி பண்ணு சொல்றோம்? சொல்லக்கூடாது. இறைவன் நம்முடைய வினையின் காரணத்தால் நம்முடைய உடம்பை இந்த அளவுக்கு தந்திருக்கிறான், கைகால்கள் எல்லாம் நலமாக தந்திருக்கிறான் என்றால் இறைவனுடைய நிலை. இதைத்தான் பதி இறைவன் தந்திருக்கிற தொன்மையான நிலை. பத்து பாடல்களை எல்லோரும் போல தொடங்குகிறார். முதல் பாடு, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, திருக்குறள் தான். இப்ப சாமி நம்ம உடம்புல இருக்கிற உயிரோடு கலந்திருக்கிறார். எல்லாருக்கும் அது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம உடம்புல உயிர் இருக்கு, அந்த உயிர்ல இறைவன் இருக்கிறான். நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, டே மனுஷனே உன் கண்ணு பட்டா எதுவும் உருப்படாதுன்னா, உன் கண்ணு பட்டா எல்லாம் அழிகிற பொருளாயிடும். உன் கண்ணுக்கு எவை எவை தெரிகிறதோ அவையெல்லாம் அழிகின்ற பொருள். இது சித்தாந்த கொள்கை. யாவையும் சூன்யம், இறைவனுக்கு முன்னால் யாவையும் சூன்யம். அதுபோல ஆன்மா எதனை பார்க்கிறதோ அதெல்லாம் அழியும். இந்த இதுன்னா இது எவனாவது எடுத்துட்டு போயிடுவான், இல்ல நாமளே பஸ்ல இடம் போறதுக்கு இதை போட்டுவிட்டு இறங்குறது மறந்துட்டு வந்துருவோம், போயிடும். நம்மால பார்க்க முடியாது ரெண்டே ரெண்டு, அதனாலதான் அது அழியல. ஒன்னு உயிர், கடவுள். உயிரை யாராவது பார்த்திருக்கமா? நல்லவேளை பார்க்கல, பார்த்திருந்தா வம்புதான், அதுவும் போயிடும். அதனாலதான் கடவுளையும் பார்க்க முடியல. நம்முடைய கண்களுக்கு எது புலனானாலும் அது அழியும். சைவ சித்தாந்த கொள்கை சூத்திரம் சொல்லுகிறது. நம்மால் காண முடியாத நிலையில் இருக்கிறான் இறைவன். ஏனென்றால் நம்மால் பார்த்தால் அவனும் கட்டுப்படுவான். அவனால் படைக்கப்பட்ட இந்த கண்ணு அவனை பார்த்தாலே அவன் அழிஞ்சிடுவான். எவ்வளவு புண்ணியமான கண்ணு நமக்கு. நம்ம நடந்தாலே புல்லு தேஞ்சு பாதையாயிருதா இல்லையா? மாடு ஆடு மாடுலாம் நடக்குது, பாதையா ஏற்படுது. நாம பத்து பேர் நடந்தோம்னு வச்சுங்க, புல்லு என்ன ஆகும்? சுத்தம் பாதை உண்டாயிரும். அப்ப நம்ம கால்பட்டே இப்படி ஆகுதுன்னா என்ன ஆகும் கதை? அவ்வளவு பாவம் நம்ம பண்ணிருக்கோம், அது விடுங்க. இப்ப இறைவன் எப்படி கலந்திருக்கிறான் சார்? உடம்புல உயிர் கலந்திருக்கு, அதனாலதான் கைய காலம் நீட்டோம். நான் நிக்கிறேன், பேசுறேன், கேக்குது உனக்கு சார். இது இல்லைன்னா உடம்பு இருக்கும், காது இருக்கும், கண்ணு இருக்கும், நிக்கிறதுக்கும், ஆனா செத்து போனா நம்ம பொட்டிக்குள்ளதான் இருப்போம். ஏன்னா இப்ப யாருமே தரையில போடுறது இல்ல, எல்லாம் பொட்டியில தான். அதனால நமக்கு பொட்டியே ரிசர்வேஷன், ஒரே பொட்டியில 100 பேருக்கு ரிசர்வேஷன். எவ்வளவு அழகு பாரு. இப்ப நமக்கு எவனா தரையிலயும் பெஞ்சிலையா போடுறான், எல்லாம் பொட்டிக்கு தான் முதல் ஆர்டர். போச்சுன்னா பொட்டியில வச்சிடறான். அப்ப பொட்டியில தான் நம்ம இருக்கிறோம். அது ஏசி உற்பத்தி தானே. சிலது வெறும் பொட்டி மட்டும், சிலது பொட்டி மட்டும் இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் பொட்டிக்குள்ள போறவங்க தான். சரி, இப்ப உயிர் எப்படி, உயிர்ல எப்படி இறைவன் கலந்திருக்கிறான்? நான் இந்த பாட்டுக்கு ரெண்டு பொருளும் சொல்லுவேன். இறைவன் நம்மோடு உயிரில் அறிவாக கலந்திருக்கிறான். இது யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிற, அதாவது பிற சமயத்தார் ஒத்துக்கிறது இல்ல. இறைவன் எப்படி கலந்திருக்கிறான்னா, நம்முடைய உயிரில் அறிவாய் கலந்திருக்கிறான். அவன் கையில மழு ஆயுதத்தை கலந்து கொண்டு தங்கை கங்கையோடு இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து வந்திருக்கான்னு நினைக்கப்படாது. நாம வேணா ரெண்டு மணி வச்சுக்கலாமே, அவன் ரெண்டா வந்திருக்கான்னு நினைச்சுக்கப்படாது. அப்ப எப்படி இறைவன் கலந்திருக்கிறான்? அறிவாகி கலந்திருக்கிறான். இந்த பாட்டாரா அகர உயிர் போல் அறிவாகி, அதுக்குத்தான் எழுத்தை உங்களுக்கு உதாரணம் காட்டினார்கள். இறைவன் எப்படி கலந்திருக்கிறான் என்றால், அகரம் போல தனித்தும் இருக்கிறான், அகரம் எல்லா எழுத்துக்களோடும் தொடர்ந்து வருவது போல இறைவன் கலந்திருக்கிறான். இதாங்க இந்த பாட்டுடைய பொருள். இறைவன் எப்படி இருக்கிறான்னா, இறைவனுடைய இலக்கணம் தான் தனித்தும் இருப்பான், அதே நிறையில் எல்லா பொருளோடும் கலந்தும் இருப்பான். இதான் சார் அவனுடைய முதல் பாட்டில் அவனுக்கு சொல்லப்பட்ட இலக்கணம். அதை சொல்றபோது என்ன சொல்றான் தத்துவத்தில், அறிவாயி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. உயிர் எப்படி உடம்பு முழுமையும் நிறைந்திருக்கிறது, அதுபோல எல்லா பொருளிலும் இறைவன் நிறைந்திருக்கிறான். அறிவாயி அவன் பேரறிவாளன், பேரறிவாளனாக இருக்கிற ஒப்பற்ற இறைவன் எல்லா பொருளிலும் அகர உயிர் போல் நிறைந்திருக்கிறான் என்பது இந்த பாட்டியினுடைய பொருள். ஆனால் அப்படி சொல்லுகிற பொழுது உமாவதி சிவம் என்ன சொல்றார், எல்லா பொருளிலும் கலந்திருக்கிற பொழுது அறிவாயி என்று சொல்கிறார். இதற்கு உரையாசிரியர்கள் எப்படி உரை எழுதுவார்கள் என்றால், அவன் பேரறிவாளன், பேரறிவாளனாக எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான். இது சரி, பேரறிவாளன் என்பதை நாம் எப்படி கொள்ளலாம், நமக்கு எப்படி புரிகிறது என்று சொன்னால், இப்ப உயிரை எப்படி பிரிப்பாங்க, உயிர் பிரிக்கப்படுகிறது இலக்கணத்துல, நம்ம படிச்ச தமிழ்ல உயிருடைய வர்க்கத்தை பிரிப்பாங்க. பிரிக்கிற ஓர் அறிவு உயிர், ஈர் அறிவு உயிர், பிரிக்கிறாங்களா இல்லையா? இல்ல நான் புதுசா சொல்றேன், ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு அஞ்சறிவு, நமக்கு என்னமோ ஆறறிவு இருக்கிறதா, வேற ஒண்ணும் இல்ல. ஐந்து புலன்களும் வேலை செய்தால் அந்தனுக்குரிய உயிர். அப்ப அறிவுன்னு தானே சொன்னான், ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர், ஆறறி உயிர், இப்ப ஏழாம் அறிவுங்கிறான். சினிமா பாக்கலையாண்ணா, ஏழாம் அறிவுங்கிறான். அப்ப அறிவு நிலையில் தான் இங்க உயிரை பிரிக்கிறான். அப்ப அறிவுக்கும் உயிருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குல்லங்க, அந்த அறிவு தான் சார் இறைவன். உடம்பினுடைய இயக்கத்தில் மட்டும் இறைவன் கலந்திருப்பானே, ஆனால் ஓரறி உயிர். ஐந்து புலன்கள், மெய் வாய், வாய் இருந்தா ரெண்டாவது அறிவு, வாய் மூக்கு மூணாவது அறிவு, காது நாலாவது அறிவு, அஞ்சாவது கண்ணு தெரிஞ்சு எல்லாம் தெரியுது. இப்ப அந்த அறிவு கண்ணு இறைவனுடைய திருவருளினா, கண்ணு இருக்கும், ஊனமாக பிறக்கிறவர்கள் கண் இருக்கிறது. ஆனால் இறையருள் இல்லை என்று சொன்னால் கண் தெரியாது. நமக்கு இறையருள் இருக்கிறதுனாலதான் நமக்கு கண் தெரிகிறது. அப்ப முதல் பாட்டு அகர உயிர் போல், அகர உயிர் போல் ஆனா இல்லாம எந்த எழுத்தும் சொல்ல முடியாது, வாயை திறக்காம சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம என்ன நம்ம இப்படி படிச்சோம்னா, இப்ப படிக்கிறதுக்கு அப்ப படிக்கிறது வித்தியாசம் சொல்லுவாங்க. ஆனா ஆனா ஆவண்ணா ஆவண்ணா ஈனான் இந்த ஆனாவை சேர்த்தே இப்ப அந்த புள்ள பயந்து இந்த வாத்தியார் வாய திறந்தோன்னு. ஆனா நம்ம படிக்கிறோம் அப்படி படிக்கல, ஆனாவை சேர்த்தாலும் சொன்ன, ஏன்னா ஆனா எல்லா எழுத்தோடும் சேர்ந்து வரும், அப்ப இறைவன் எல்லா உயிரோடும் சேர்ந்து வருவான் என்பதை படிக்கிற பொழுதே நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால இன்னைக்கு நம்ம அப்பனுக்கு பிள்ளையா இருக்கோம், நம்ம பேரம்பேத்தில இல்ல, அதான் காரணம். நானா சொல்ல அப்படித்தானே, நம்ம படிச்ச ஆனா அவனா ஈனா ஈயண்ணா காவண்ணா கீயண்ணா கோணா கவ்வண்ணா இக்கண்ணா இக்க இப்புங்கிறான். அவ்வளவுதான், ஓடி போறான். தமிழே படிக்காம அவன் ஏபிசிடின்னு படிச்சான். இவன் சொன்ன இக்கு இச்சுல ஆ போடா அப்படின்னு அவன் டாடா காமிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போயிடுறான். தமிழ் மத்தனை வராசாருங்கிறான். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு எவ்வளவு வேதனை, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு எனக்கு தமிழ் பேசுவேன் சார் எழுத வராதுங்கிறான். என்ன சரி, அகர உயிர் போல் அறிவாயி எங்கும் நேரில் நிற்கும் நிறைந்து. ரைட்டா பெற்றா, அறிவாயி இறைவன் அறிவா பேரறிவாளவன் எங்கும் இந்த டேபிள்லயும் இருக்கான். இந்த டேபிள்ல இருக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா, எங்கும் இருக்கான்னு சொல்லிக்காரு இந்த பாட்டுல பாருங்க. அகர உயிர் போல் விளங்கும், அடுத்தது அறிவாயி அறிவுக்கு விளக்கம் சொன்னே, அவன் பேரறிவாளனாக இருந்து கலந்து நிற்கான் என்பது முதல் பொருள். அவன் அறிவுருவமாக நம்மிடத்தில், என கேட்பான்ல பையன், உயிரோட இறைவன் கலந்திருக்கானா, எப்படி கலந்திருக்கிறான் கேட்பானா இல்லையா, அவர் காலமாட்டோட கலந்திருக்காரா, கேட்க மாட்டானா, காலமாட்டும் சொல்லிவிட்டான் அவர் வாகனம். அப்ப காலமாட்டோட இருக்காரா, உள்ள எங்க இருக்க காலமாட்டு கொம்பும்மா, எப்படி கலந்திருக்கிறார் என்றால் அறிவாகி அறிவு ரூபமாக கலந்திருக்கிறார். எங்கும் எல்லா இடங்களிலும் ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி உயிர் பொருளாக இருந்தாலும் சரி. ஜடப்பொருள் எப்படி இருக்கார், உயிர் பொருள் எப்படி இருக்கார்? செல்போனுக்கு சார்ஜ் வைக்கிறோமா, சார்ஜர் வச்சா அது இதுல சொருகி இருக்கும் இல்லைங்களா? இப்ப அதுல சொருகி இதுல சொருகி இருக்கிறோம். இப்ப அது மாதிரி ஃபேன் அப்படின்னா அதுல சொருகி ஃபேன் ஓடுது. இப்ப நாமளே ஒரு மின்சாரத்துல இந்த ஃபேனுக்குரிய ஒயரை எடுத்துட்டு அதை கையில பிடிச்சா நம்ம கதி என்ன ஆகும்? அதுவரி. ஆனா இதுல இருக்கிற இந்த சார்ஜரை கையில பிடிக்கிறோம், இந்த பட்டையா கூர்மையா இருக்கால சார், அதுவும் எதுல சொருகிருக்கான்? எந்த ஃபேன்ல பிளக்ல சொருகணுமோ அதுலதான் சொருகிருக்கான். சொருகுனா ஃபேன் ஒயர்ல வர்றது நம்மளை சாக்கடிக்குது, இதுல வர்ற கம்பி நம்மளை சாக்கடிக்கல. என்ன அர்த்தம்னா இதுல வர்றதுல மின்சாரத்தினுடைய அளவு அதிகமாகி சார்ஜ் அதிகமா இருக்கு, இதுல சார்ஜ் குறைவா இருக்கனால இதுல ஆதர்ஷனம், அதாவது சாமி வந்து என்ன சொல்லுவான், சாமி வந்து ஆவேசிக்கிறதுன்னு சொல்லுமா இல்லையா? இதுல ஆவேசிக்கவில்லை, அதுல இப்ப இதுல மின்சாரம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சார்ஜர்ல மின்சாரம் இருக்கு ஆனா சாக்கடிக்காது, அதுலயும் மின்சாரம் இருக்கு ஆனா சாக்கடிக்கும். அப்ப என்ன அர்த்தம், அதுல இறைவன் ஆதர்சி ஆவேசித்திருக்கிறான், இதுல ஆவேசிக்கல, ஒத்துங்க? அப்ப இதுல ஆவேசிக்கவில்லை, நம்மிடத்தில் அதான் எங்கும் கலந்திருக்கிறான். இப்ப நீங்க இதுல இல்லைன்னு இப்ப சார்ஜர்ல கரண்ட் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? கரண்ட் இல்லைன்னா ஓடுமா? கரண்ட் இல்லைன்னு சார்ஜ் அடி ஒரு ரெண்டு மணி நேரமா கரண்டே இல்ல சார்ஜே வைக்க முடியலன்னு எத்தனை பேர் தெருவில் நினைக்கிறான் இல்லையா? அப்ப எங்கும் என்றால் அகரணை பொருளிலும் கலந்திருக்கிறான். அகரணை பொருள் எப்படி சாரிப்பா இறைவன் கேட்க கூடாது, எப்படி சார்ஜில் மின்சாரம் இருக்கு? அவ்வளவுதான் கேள்வி. இந்த நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னாத்தான் இன்னைக்கு இருக்கிற சித்தாந்தம் புரியும். அப்ப இறைவன் ஆவேசித்திருக்கின்ற நிலை ஜடப்பொருள் இல்லை, ஆவேசிக்காத நிலை ஆனால் இருப்பான், ஆவேசிக்கவில்லை அது ஜடப்பொருள். இரண்டாவது பாட்டுக்கு போலாமா? அப்ப இறைவன் அகர உயிர் போல் எல்லா பொருளிலும் அறிவாகி எந்த விதமான ஒப்பும் சொல்ல முடியாத தனி ஒரு முதல்வன் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான். சார் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான், இந்த சோகத்துல கூட இருக்கு. அதனால மருமகளுக்கு தெரியாது ஏதாவது திட்டுனீங்கன்னா சாமிக்கு தெரியும், மருமகளுக்கும் சொல்லணும். மாமியார பத்தி புருஷன் அப்போ மகிட்ட ஏதாவது வத்தி வச்சின்னா மாமியாருக்கு தெரியலனாலும் சோகத்துக்கு தெரியும், சுவரு இறைவனாக இருந்து சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் சொல்ல நீ என்ன சொன்ன எனக்கு தெரியும், உடனே இவ புருஷனை பாக்குறா நீ சொன்னியா அவைங்கிறான், இப்ப எப்படி தெரியும்னா அதான் சாமி அருள். அதனால பாத்துக்கணும், சத்தம் விடாம நாம இறைவானு இறைவனைத்தான் பாத்துக்கணுமே தவிர மற்றவங்களை திட்டப்படாது. தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன்னிலைமை அப்படின்னா இறைவன் தன்னுடைய நிலையை, அது என்ன தன்னுடைய நிலை அப்படின்னா அவன் செய்கிற ஐந்தொழிலை நாம் செய்ய முடியாது. தன் நிலை என்றால் தன் நிலைமை என்றால் தன் நிலை வந்து அடையக்கூடிய வீடு பேரு. தன் நிலைமைக்கு என்ன பொருள் போடணும், வீட்டு பேரு. அவன் என்ன சாமி, நம்மளா சாமி ஆயிரும் நினைக்கப்படாது. தன் நிலைமைனா சாமியை நாமளே சாமி ஆயிடலாம். பல பேர் சொல்றாங்கல்ல நான் தான்டா சாமியார் அடிச்சுட்டான் இல்லையா, டிவிலாம் அடிச்சுட்டான் நாமதான் சாமியார் அப்படின்னு. தன்னிலைமை என்றால் தன்னிடத்தில் வந்து சேருகின்ற நிலை, சார அந்த சேருவதற்குரிய நிலை. மண் உயிர்கள் இந்த உலகத்தில் நிலை பெற்ற உயிர், மண் என்றால் நிலை பெற்ற, உயிர் என்றால் உயிர் அழியாது. உடம்புதான் அழியுமே தவிர உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா உயிர் அழியாது. எந்த காலத்திலும் உயிர் தானே தோன்றியது, சத்தினிபாத நிலையில் உள்பொருள் அழியாது. எல்பொருள் தோன்றாது, உள்பொருள் அழியாது, சத்காரிய வாதம். சத்காரினா உண்மைதான், உண்மையான வாரியம் இதுதான். அப்ப மண் உயிர்கள் என்று சொன்னதால் உயிர் என்றைக்கும் அழிவதில்லை, பல பிறப்பெடுக்கும், பல வடிவம் எடுக்கும். எனவேதான் மண் உயிர்கள் சார தரும் சக்தி. இந்த அம்பாளுங்கிற தெய்வமே நம்மகிட்ட கிடையாது. இப்ப நம்ம அம்பாள் சன்னதியும் வச்சிருக்கமே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கேயாவது நாவுக்கரசரோ திருஞான சுமந்தரோ சுந்தரரோ ஒரு கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமான பாடி அவருடைய பேரை சொல்லியிருக்காங்களே தவிர அம்பாளை சொல்லியிருக்காங்களோ? அம்பாளை சொன்னது இல்ல. நாம வேணா கீழே போட்டுப்போம், இந்த திருக்கோயில் இறைவன் பெயர், இறைவி பெயர் கிடையாது. ஏன்னா சிவலிங்கத்திலேயே இறைவனையும் இறைவியையும் கண்டவர்கள் நம்முடைய அருளாளர்கள். மேலே இருக்கிற லிங்கம் இறைவனாகவும் கீழே இருக்கிற ஆவுடை சத்தியாகும். காரணம், இறைவன் ஒருவன் தான். அவன் வந்து சாமி, அவன் வந்து நமக்கு அருள் தரமாட்டான், அருள் நமக்கு தரமாட்டான். அதனாலதான் நம காலத்துல எல்லாம் அப்பாட்ட நேர பேசுறதுக்கு பயந்து அம்மா மூலமா தான் எதையுமே நம்ம சாங்ஷன் வாங்கிக்குவோம். அவங்கதான் போயிட்டு இருந்த பையன் ஏதோ படிக்கணுமா, ஒரு 2 ரூபா கணக்கு கொடுங்களேன், அவர் மேல ஏறி இறங்கி பார்ப்பார். 2 ரூபா கொடுக்கறது, இப்ப பாக்கெட் மணியே 200 ரூபா கொடுத்தா தான் பைய போறேங்கிறான், இல்லாடி பெருசுங்கிறான், நம்மளை பார்த்து பெருசு 200 ரூபா கொடு அப்படிங்கிறான். அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மாட்ட நேரன்னு கூட பேசணும் கிடையாது, அப்பாட்ட இல்லைங்களா ஐயா பெரியவங்க நம்ம நினைச்சு பாரு, நம்மளா நேரன்னு பேசணும் கிடையாது. இப்ப சக்தி என்றால் இறைவனுடைய அருள். ஞானசம்பந்தர் உள்ளுக்குள்ள போயிட்டாரு அப்பா, இந்த தண்ணிக்குள்ள இவர் யார கூப்பிட்டாரு? அப்பா அப்பான்னு தானே கூப்பிட்டாரு. வந்தது யாரு? அம்மா வந்தா. அதான் சார், இறைவன் அருள் வழங்கும் பொழுது வழங்குகின்ற ஸ்டேஜ், அது நிலைக்கு சக்தி என்று பெயர். சித்தாந்தம் படிக்கிறவங்க இக்கண்ணா போட்டு எழுதப்படாது சக்தி அப்படின்னு. அம்பாளை குறிக்கிறதுக்கு இக்கண்ணா போட்டு எழுதப்படாது, இத்தனை தான் போடணும். இப்ப சக்தின்னு போட்டீங்கன்னா மேல்மருவத்திற்கு நீங்க போயிட வேண்டிய, இப்ப சக்தின் தான் போடணும். ஆக சக்தி என்பது இறைவனுடைய திருவருளினுடைய குறியீடு, சிம்பல். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான், ராஜராஜ சோழனுடைய காலத்திற்கு பிற்பட்ட பிறகுதான் திருக்கோயில்களில் சக்தி என்ற பெண் தெய்வம் அமைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இல்லை. எனவே சைவத்திலும் பெண் தெய்வம் என்ற ஒன்று இல்லை. பெண் தெய்வமெல்லாம் எம்பெருமானுடைய இறை அருளை குறிக்கக்கூடிய சிம்பல். சரி, எங்க பின்னமையிலான் என்றைக்கும் தன்னிடத்திலிருந்து வேறுபட்டு, பின்னம் என்றால் வேறுபடுதல், வேறுபட்டவன் இல்லை, எங்கள் பிரான் தலைவன். எனவே எப்பொழுதும் இறைவன் அருளோடு இருப்பான். முதல் சூத்திரம், எல்லா இடத்திலும் இறைவன் அறிவாயிருப்பான். 2வது குறட்பா, எப்பொழுதும் தன் அருளோடு இறைவன் கூடி இருப்பான். அதனால தெய்வம் நமக்கு அருள் தருகிற தெய்வமே தவிர, அடுத்த வீடு மொட்டையா போகணும்னு எந்த சாமிட்டாவது வேண்டுனா சாமி கேட்காது. அதனால இறைவன் அருளுடையவன் தான், பின்னமிலான் எங்கள் பிரான். அவன் அருள் வழங்குறதுக்குத்தான் கடவுள் கோயில் இருக்காரே தவிர, அடுத்தவன் வீடு கெட்டு போகணும்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அவர் ஒண்ணு உடனே போய் அழிக்கிறவர் அல்ல. 3வது பாட்டு, பெருமை. எல்லா இடத்திலும் பெருமை பெற்றவன். பெருமைக்கு எளிமையாகவே வச்சுங்க, அதுக்கெல்லாம் பெரிய தத்துவம்லாம் உண்டு, அதெல்லாம் இப்ப வேண்டாம். பெருமை நுண்மைக்கும் நுண்ணிய பொருளிலும் இருப்பான். அணுவிலும் கூட இறைவன் எப்படி இருப்பான்? ஆவேசிக்காமல் இருப்பான். அதான் எழுந்துச்சு பாத்தீங்களா, நுண்ணிய பொருள். நுண்ணிய பொருள் எப்படி இருப்பான்? பெரிய யானை இடத்துல யானை போல இருப்பான், எறும்பிடத்தில் எறும்பு போல இருப்பான் என்றால் அந்தந்த பொருளுக்கேற்ற நிலையில் ஆவேசித்தும் ஆவேசிக்காமலும் இருப்பான், நுண்ணிய பொருளிடத்தும் இருப்பான். பேர் அருளுக்கும் உடையவன், கருணைக்கும் உடையவன். அடுத்ததான் முக்கியம், பேற்றின் அருமைக்கும். பேரு என்றால் இறைவனுடைய திருவருள். அதான் சொல்லுவான், இறைவன் பேரு கிடைச்சா சொல்றோம்ல இறைவன் பேர். அதனாலதான் பேறுகாலம் என்று குழந்தை குறி பிறக்கிற காலத்தை சொல்லுவோம். ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை பெறுகிற காலத்தை எடுத்து சொல்லுவோம் பேறுகாலம். பேருன்னா பெறுதல் என்பது மட்டுமல்ல, அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து இறைவனுடைய திருவருள் ஒரு குழந்தையாக பிறக்க போகிறது, அதான் பேரு. இறைவனுடைய திருவருளால் ஒரு குழந்தை வடிவம் வரப்போகிறது, அதான் பிள்ளை பேரு, குழந்தை செல்வம். அப்ப பேரு என்றால் அவன் இறை அருளை தரக்கூடிய, கிடைக்க யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒன்றுக்குத்தான் பேரு. சும்மா வதவதன் பெற்று போனா, ஆமா 4வது பேத்துக்கு வந்திருக்கான், 4வது புள்ள பெத்துக்க வந்திருக்காம்பா, முதல் புள்ள பெக்க வந்தா பேரு காலத்துக்கு வந்திருக்காம்பா, 4வது பிள்ளைக்கு வந்து அம்மா கறிக்கிறது தான் வேலை, வருஷம் போனா குழந்தை தப்பாது, வந்துட்டாயா 4வது பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு அப்படிமா. அப்ப முதல் பேரு தான் பேர், கிடைத்தற்கரிய ஒன்றுதான் பேரு. எனவே இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு கிடைத்தற்கரிய பேற்றினை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவன் பேரு பேற்றின் அருமைக்கும், கிடைக்க முடியாத பேரு கிடைப்பதற்கும் உரியவன். நம்மால் எளிதாக அவன் இறைவனுடைய பேற்றினை பெற முடியாது. சரியே கரியே யோகம் செய்து வழி அல்லது ஞானம் கூட ஆகலாம். சிவஞான முனிவர் மெய்கண்டாருடைய சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம், சரியே கரியே யோகம் செய்து வழி அல்லது ஞானம் தரான். அப்ப இறைவனுடைய திருவருளைப் பெறுவ என்றால் சரீரத்தால் உழைக்க வேண்டும், மந்திரங்களை சொல்லி போற்ற வேண்டும், இறைவனை மனதிலே எண்ணி வாழ வேண்டும். இவ்வளவு காரியம் இருக்கு சார். சும்மா போய் சாமியை கும்பிட்டோன்னா 10 சுற்று வகுத்த தலைவி பார்த்தா புள்ள பிறந்துருமா? முடியாது. அப்ப சொல்ற பெருமைக்கும் பேற்றின் அருமைக்கும், கிடைக்க முடியாத பேற்றை நமக்கு தந்தருழுகின்ற அரிய செயலுக்கும், அரிய செயல் நமக்கு அவன் செய்வது அவனுக்கு எளிதாக இருக்கலாம், நமக்கு கிடைத்தற்கரிய செயல். அதனால பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மையான், அவனுக்கு யாரையும் இணையாக சொல்ல முடியாது. எனவே சிற்றின்பத்தை மனைவி தரலாம், ஆனால் அதற்கு கூட ஓமை சொல்ல முடியாது என்பார்கள். வள்ளுவன் ஒருவன் தான் ஓமை சொன்னான், தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டத்தால் அம்மா அறிவை முயற்சி என்று சொல்லுவான். எனவே ஒப்பு சொல்ல முடியாது இறைவனுடைய திருவருளுக்கோ, இறைவன் நமக்கு கிடைக்க முடியாத பேற்றை தருவதற்கோ, அவன் நுண்ணிய பொருளில் இருப்பதற்கோ, அவன் பெரிய எல்லா இடத்திலும் நிறைந்து பெருமை பெறுவதற்கோ எந்த விதத்திலும் ஒப்பின்மை சொல்ல முடியாது. இப்போ இறைவன் இலக்கணத்தை 3ஆக பார்த்தோம். முதலில் எல்லா பொருளிலும் அறிவாயிருக்கிறான். இரண்டாவது திருவருளாயிருக்கின்ற தன் துணையோடு பிரித்தல் பிரியாது இருப்பான். 3ஆவது அவன் பெருமையுடையவன், நுண்ணிய பொருளில் இருக்கிறான், பெறுதற்கரிய பேற்றை தருகின்றவன். இப்படிப்பட்ட குணங்களை உடையவன்தான் இந்த கடவுள் என்ற பதிமுது நிலை. அவனுடைய மேன்மையான தொன்மையான நிலைகளில் 3 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த வகுப்பில் கொஞ்சம் வேகமாக செல்வோம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.